ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இருவினைக்கண் நின்று அருத்தி. பல்வேறு உயிர்களுக்கும் இன்ன வகையாலே அவை புண்ணியத்துக்கு ஏற்ப பலன்களையும் பாவத்துக்கு ஏற்ப நரக பலன்களையும் இந்த முறையிலே நின்று அருத்தி அருத்தினா அனுபவிக்க செய்து ஊட்டி. முன்னை முதல் என்ன முதலில்லோ, முன்னை முதல் அதாவது தனக்கு முற்பட்ட முதல்வன் என்று ஒரு முதல்வன் இல்லாதவன். நமக்கு முதல்வனாக சிவபெருமான் இருக்கின்றார். சிவபெருமானுக்கு முன்னை பழம் பொருளாக யார் இருக்கின்றார்? ஒருவன் கிடையாது. அதனால தனக்கு முதல் இல்லாத முதல்வன், முன்னை முதல் என்ன முதலில்லோ. நல்வினைக்கண் எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்வாலம் பின் நரகம் சேராமே. நல்வினைக்கண் என்று சொன்னால் அந்த வினைன்னு சொல்றது ஆன்மாவுடைய வினை. முதல்வனுடைய அந்த ஐந்தொழில சொல்றார். நல்வினை நல்ல ஐந்தொழில் என்ற கருத்துல சொல்றார். அந்த நல்ல ஐந்தொழில் திருத்தியத்தினாலே எல்லா உலகம் எல்லா உலகங்களும் எடுப்புண்டு எடுப்புண்டு மாறி மாறி தோற்றுவிக்கப்பட பல்வேறு உலகங்களிலே மாறி மாறி பிறந்து பல சிறந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று இந்த ஆன்மா செம்மையாகும். ஆகவே பின் நரகத்தில் ஒருபோதும் அது சேராது. இன்ன வகையால் கூறப்பட்டபடி பல்லுயிருக்கும் எல்லா ஆன்மாக்களுக்கும் இருவினைக்கண் நின்று தனது ஆணையை இருவினையில் வைத்து அவ்வினை பயன்களை உபர்வித்து செல்காலம். ஆக பல்லுயிருக்கும் இன்ன முறைமையினாலே சிறந்த புண்ணியங்களுக்கு சொத்தம் பெரிய பாவங்களுக்கு நரகம் என்ற இந்த முறைமையினாலே இருவினைக்கண் நின்று அறுத்தி இருவினைக்கு ஏற்ற படங்களிலே நின்று அனுபவிக்க செய்து தனக்கு ஒரு முதலில்லாத முதல்வன் நல்வினைக்கண் தன்னுடைய நல்ல ஐந்தொழிலே எல்லா உலகமும் எடுப்புண்டு எடுப்புண்டு எல்லா விதமான உலகங்களும் படைக்கப்பட்டு அங்கு அந்த ஆன்மாக்கள் பிறவி கொடுக்கப்பட்டு செல்காலம் பின் நரகம் சேராமே. அப்படி சிறப்பாக மனித பிறவி எடுத்து சான்றோர்கள் இணக்கத்துடன் வாழ்ந்து வர வாழ்ந்து வர அந்த நரகம் சேராமல் நல்ல நெறி எய்துவதோர் காலம் நரகம் சேராத ஒரு நிலை வருது. அது சான்றோர்களா வாழும் நிலை. அதற்கும் மேற்பட்ட ஒரு நல்ல நெறி எய்துவதோர் காலம் எப்ப வரும்னா சிவனடியார்களை காண்பது இந்த ஆன்மாவுக்கு ஒரு இனிய அனுபவமாக எப்போது வருகின்றதோ அப்ப அந்த ஆன்மாவுக்கு நல்ல நெறி எய்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. சிறந்த அறிகுறி அதுதான். திருநீறு கண்டிகையோட அன்பர்களை பார்த்தால் மனதிலே ஒரு மகிழ்ச்சி. அந்த ஆன்மா அது உயிவுக்கு அதுக்கு அதை அடையாளம் தான் சொல்றேன். இந்த மாதிரி ஃபீவர்னா இதுதான் சிம்டம் அப்படிங்கிறோம், இந்த ஃபீவர்னா இந்த சிம்டம்ங்கிறோம். அந்த மாதிரி உயிவடையும் காலத்துக்கு அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லிட்டார். நல்ல நெறி எய்துவதோர் காலம் தன் அன்பரை கண்டு இன்புறுதல். உடனடியார்களை கண்டாலே அந்த காண்பதே இன்பம், கண்டு இன்புறுதல். அப்பதான் உய்யம் நெறி அங்க தோன்றுது. உய்யம் நெறி சிறிதே உண்டாக்கி சிறிதேனால சொல்லியிருக்காரே அப்படின்னு அவன் நிஜம் தான். உய்யம் நெறி சிறிதே உண்ட சிறிது உண்டாக்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் மேலும் 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 வளர்ச்சிதான். காணப்பேர் தலைநாள் வழங்குவார் நாலு நாள் உயர்வதோர் நன்மையை பெறுவாரே. ஆலயத்தில் சென்று ஒரு நாள் வணங்கினா நாளுக்கு நாள் வளர்கின்ற நன்மை பெறுவார்கள். முடிவான முத்திங்கும் அது இருக்கவே இருக்கு, அது முடிவுல இருக்கு. இடையில ஒண்ணும் இல்லையா, இடையில என்ன நாளுக்கு நாள் வளர்ச்சி காண்பார்கள். ஞானசுந்தரம் உத்தரவாதம் கொடுக்கிறார். அதனாலே ஐயவே உயிர் நெறி சிறிதே உண்டாகி அந்த உயிர் நெறியில எப்படி வளர்ச்சி அடைது அந்த ஆன்மா ஒரு பூ மாதிரி வளர்ச்சி அடையலாம். பையவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவாம் முறை போல. அதாவது மட்டாய் தேன் நிறைந்து, மட்டு மலராய் வருநாளில், தேன் நிறைந்த மலராய் வருநாளில். எப்படி அது தேன் நிறைந்த மலராய் வந்திருக்கு? அதுக்கு முற்காலத்துல மொட்டாய் இருந்து அருமையா மொட்டாய் இருந்துதான் மலரா வந்திருக்கு. ஆகவே மட்டாய் மலராய் வருநாளில் முன்னை நாள் மொட்டாய் உருவாம் முறை போல. அந்த மாதிரி இந்த உயிர் நெறியாகிய சிவநெறியில வந்து முற்காலத்துல எப்படி இருந்ததோ அதை விட பிற்காலத்துல அந்த ஆன்மா மேம்பட்டு வரும். மேலும் மேலும் இந்த சிவநெறி குறித்த செய்திகளை அறிந்து கொண்டு அந்த சிந்தனையை மனதிலே கொண்டு அந்த சிறந்த குறிக்கோளோடு அது முன்னேறி வரும். அது ஒரு அரும்பு மலராக மலர்வது போன்ற ஒரு வளர்ச்சி நிலை, அந்த நிலையில வரும். அப்போ அந்த நல்ல மலர்ந்த நிலையில இருக்கும் பொழுது அதற்கு ஏற்ற அருமையான ஒரு பிறப்பிலே பிறக்க வைக்கின்றார். கிட்டியதோ நல்ல பிறப்பில் பிறப்பித்து. அப்போ அந்த தாய் தந்தையர்களும் அப்படிப்பட்டவர்கள் பிறப்பது கேட்டு தவஞ்செய்தவர்களா இருக்கணும். அவருக்கு அவர்களிடம் போயிட்டு அந்த மாதிரி தவஞ்செய்தவர்கள் வந்து பிறப்பார்கள். ஏன் சிவன் சிவபாத இருதயர் இல்லையா, அப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்றே பிரார்த்தனை செய்தார். இதுவே சிறந்த தவம். அதே மாதிரி கணதத்தனார் தவத்தால் சொன்னார், கணதத்தனார் தவத்தால் அங்கவர்வாள் திருமணந்தை அவதரித்தாள் என வந்து பொங்கிய பேர் அழகு மிக புனிதவதியார் பிறந்தார். சும்மா பிறக்கல, தந்தையாருடைய தவத்தின் பயனாக கணதத்தனார் தவத்தால். ஆகவே இப்படி மொட்டா இருந்து மலராக வந்து வருவது போல உயிர் நெறியிலே படிப்படியாக வளர்ச்சி கண்டு ஒரு முழு மலர் போல அந்த சிவநெறியிலே சீலமுடமையாக திகழக்கூடிய அருளாளர்கள் இந்த மாதிரி சிறந்த தவச்சீடர்களுக்கு தான், உடைய தவச்சீடர்களுடைய குடும்பத்துக்கு தான் வந்து அவர்கள் வந்து பிறக்குமாறு செய்யப்படுவார்கள். ஆக நல்ல பிறப்பில் பிறப்பித்து அந்த பிறப்பினவர்களுக்கு என்ன உண்டாயும், நாடும் வினை எல்லை இரண்டும் இடையொப்பில் சொன்னார். ஆராயக்கூடிய இரு வினைகள், இரு வினைகளின் எல்லையும் இரு வினைகளும் முடிவும், நல்வினை செய்வினை என்னும் இரண்டின் முடிவும், எல்லை என்பது முடிவு, நல்வினை செய்வினை ஆகிய இரண்டின் முடிவும் இடையொப்பில் தம்மிடையே ஒத்து போனார். இருவினை ஒப்பு என்று சொல்வார். இருவினை ஒப்பு என்பதற்கு வேறு வேறு மாதிரியெல்லாம் விளக்கங்கள் சொல்வார்கள். அதாவது ஒரு செய்த நல்வினையும் தீவினையும் அந்த தராசில் வைக்கப்பட்ட இரண்டு தட்டிலும் வைக்கப்பட்ட பொருள்கள் வந்து ஒத்து இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒருவன் செய்த நல்வினையும் தீவினையும் ஒத்து இருந்தால் அதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள். அது எப்படி முத்திக்கு ஏதுவாகும், ஞானத்துக்கு ஏதுவாகும், நல்வினையும் தீவினையும் ஒத்து போக அறிவு மிக அரிது இல்லையா. எத்தனை நல்வினை செஞ்சிருக்கானோ அதே அளவு தீவினை செஞ்சிருக்கான், சம எண்ணிக்கை செஞ்சிருக்கான்னா அப்படி வருவது அரிது. அப்படியே வந்தாலும் அதே ஞானத்துக்கும் விழுவிற்கும் என் காரணமாகுது, அவை ஒன்றால் ஒன்றால் அடிக்கப்படாது. ஆனா சிலர் சொல்லுவாங்க மிகப்பெரிய நல்வினையும் மிகப்பெரிய தீவினையும் ஒன்றால் ஒன்றால் அடிக்கப்படும், ஒன்றை ஒன்று கேன்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்படி பண்ணாது, ஒன்றை ஒன்று கேன்சல் பண்ணாது. சுந்தோப சுந்த நியாயம்னு அது சொல்வார். சுந்தன் உபசுந்தன் சொல்லி ரெண்டு அசுரர்கள், ரெண்டு பேரும் ஒரே பொருளை தனக்கு வேணும் தனக்கு வேணும்னு விரும்பி அதன் காரணமா இரண்டு பேருக்கும் கோபம் வந்து சண்டை வந்தது. அவனும் இவன் அடிச்சு, அதே சமயத்துல இவனும் அவன் அடிச்சு, ரெண்டு பேருமே மாட்டு போனார்கள். அது மாதிரி பெரிய நல்வினை பயனும் பெரிய தீவினை பயனும் ஒன்றை ஒன்று என்ன செய்யும், அழித்து விடும் இதெல்லாம் சொல்வார்கள். அதுதான் இருவினை ஒப்பு என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் நமக்கு உண்டால் அதுல வந்து பயன் இல்லை. ஆகவே சிவஞான சுவாமிகள் சொல்கிற விளக்கம் என்னவென்றால், மலபரிபாகம் சத்திரிபாதம் இவற்றோடு இணைத்து இருவினை ஒப்பு சொல்லப்படுகிறது. பாருங்க நீங்க எந்த நூல்னாலும் நீங்க பாடங்கள் எடுத்து படித்து பாருங்க, இருவினை ஒப்பு சொல்லும் போதே கூட என்ன சொல்லுவாங்க, மலபரிபாகம் சத்திரிபாகம். இதுல மலபரிபாகம் என்ன, இந்த ஆனவ மலை சுற்றி அது நமக்கு கெட்டு நிற்கும் நிலை. சத்திரிபாதம் ஆன்மா மலை சுற்றி எங்க இருக்குது, ஆன்மாவின் அறிவை மறைச்சிருக்குது. அப்ப ஆன்ம அறிவுல அந்த மலச்சக்தி குன்றி இருக்கணும், அது மலபரிபாகம். சரி, சத்திரிபாதம் திருவருளின் வீழ்ச்சி, ஆன்ம அறிவுல அந்த திருவருள் வீழ்ச்சி உண்டாயிருக்கணும். அப்ப மலபரிபாகம் சத்திரிபாதம்னா ஆன்ம அறிவுல நிகழும் நிகழ்ச்சிகளாக இருக்கும் போது, இருவினை ஒப்பும் அது மாதிரி ஆன்ம அறிவுல நிகழ்வதான் இருக்கணும். அது வினைகளில் நிகழ்வதாக சொன்னால் அது பொருந்தாது. வினைகள் ரெண்டும் ஒத்து இருக்கணும், வினைகள் ரெண்டும் ஒன்ன ஒன்ன அடிச்சுக்கணும் அப்படின்னு வினைகள்ல வச்சே பேசுவதில்லை, ஆன்ம அறிவுல தான் அது வச்சு. ஆன்ம அறிவுக்கு நல்வினை தீவினை இரண்டும் நல்வினை தீவினை இரண்டையும் அது ஒப்ப கருத வேண்டும். அது எப்படி அப்படின்னு சொன்னா, ரொம்ப கீழ்நிலையில் உள்ளவர்கள் அவர்கள் நல்வினை தீவினைன்னு பாகுபாடு வைக்காம எல்லாம் செய்வார்கள். அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி உள்ளவர்கள் கூட சேரக்கூடாது என்று புலவர்கள் அரசர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நல்லதன் நலனும் தீயதன் தீமையும் இல்லை என்பார்க்கு இனநாகிடியர் அப்படின்னு. யாரு நல்லதன் நல்வினைக்கு நன்மை தீவினைக்கு தீமை விளையும் எல்லாம் யாரும் நம்ம பாட்டினார்கள் தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க யார், அதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சிலர் பேசிட்டு இருக்கிறான். அவங்க கூட தான் சேரக்கூடாது, சிற்றினம் சேராமை என்று சொல்லியிருக்கின்றார். அவன் இங்க அப்படி இல்ல, சைவத்துல சொல்றது நல்வினை தீவினை ரெண்டு ஒப்புக்கணும் அப்படி இல்ல. நாம வந்து நல்வினைக்கு வந்து இன்பமும் தீவினைக்கு துன்பமும் விளையும் என்ற கருத்தை மறுக்கவில்லை. ஆனால் வீடு வேலையே இலக்காவுடைய ஆன்மா, அது வந்து நல்வினை செய்தாலும் பிறப்பு தான், தீவினை செய்தா பிறப்பு, நாந்த பிறப்பு ஐயமே இல்லை. அதை பத்தி சிவனையில் இருக்கும் சிந்திக்க போறதே இல்லை, சிவனையில் இருக்க தீவினைய சிந்திக்க போறாங்க கிடையாது. நல்வினையும் அது போலவே தவிர்க்க வேண்டியது. ஏன்னா தீவினை வந்து ஒரு தாழ்ந்த நிலையை தருது. வீடு பேருதான் நமக்கு இலக்குன்னு ஆயிட்டா பிறவையே தாழ்ந்ததுன்னு ஆயிடும். அப்ப இந்த நல்வினையும் பிறவியை தானே தருது. அதுவும் ஆணவமலை ஆணவமலத்துக்கு வழிபட்டதாக தான் இருக்கும். ஆணவமலை தான் நம்ம திருப்ப திருப்ப பிறக்கிறதுக்கு காரணம். நல்வினையும் அப்படி காரணமா இருக்குன்னா அதுவும் அந்த மலை இருளின் வழிபட்டதாக இருக்கணும். அதான் இருள் சேர்ந்து இருவினை. அதான் நல்வினையும் பிறப்புக்கு ஏதுவாக இருள் சேர் இருவினை என்றா அப்படின்னு விசேடுவார். ஆகையினாலே எப்படி தீவினையை தவிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நல்வினையையும் தவிர்க்க வேண்டும். அப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு சொன்னா நல்லதுதான் செய்யணும். அது திருவருளை முன்னிறுத்தி, திருவருள் தான் கர்த்தா, சிவபெருமான் தான் கர்த்தா, நான் கருவி. ஒருவருக்கு ஒரு தானம் விட்டால் இச்செயலுக்கு கர்த்தா சிவபெருமானே, ஆகவே இச்செயல் அவனுக்கே அர்ப்பணம் என்று உள்ளத்தில் கருதி அந்த தானத்தை செய்வன். இந்த மாதிரி யாருக்கு என்ன உதவி எல்லாம் நல்லதுதான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. வெளியிருந்து பார்த்தா வித்தியாசம் தெரியாது. பசு புண்ணியமா தன்ன கர்த்தாவா நினைச்சு தானம் பண்றதும் தானமா தான் தெரியும். சிவ புண்ணிய உணர்வோடு செய்வர்களும் செய்வதும் வெளியிருந்து பார்க்கறது தானமா தான் தெரியும். ஆனா உள்ள மனக்கருத்தை முதல்வன் அறிகின்றான். வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள மனத்தில் என்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. கருத்தறிந்து அது பசு புண்ணியமா சிவ புண்ணியமா கருத்தறிந்து, பசு புண்ணியம்னா தேவலோக பேரு, சிவ புண்ணியம்னா சாலோகம் முதலிய பேரு, கருத்தறிந்து அவன் முடிக்கின்றான். அதனாலே அந்த மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இரு வினைகளும் ஆன்ம அறிவிலே ஒப்ப நிகழ வேண்டும். இருவினை பயன்களும் எப்படி நரகலோகம் வேண்டாம் நினைச்சோமோ அதே மாதிரி சொற்கலோகம் வேண்டாம். உங்களால் அடியாருக்கு சொற்கங்கள் பொருள் அளவே, சம்பந்த தேவாரத்தில் ஈட்டடியா வரும். உங்களான் அடியாருக்கு சொற்கங்கள் பொருள் அளவே சொல்வாங்க. ஆகவே அந்த அதெல்லாம் பொருளா கொள்ளாமல் சிவ புண்ணியம் ஒன்றையே கருத்தாக இன்பம் துன்பம் இரண்டையும் சமமா நோக்கணும்னா நல்வினை தீவினைகளையும் அவற்றின் பயன்களையும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சமமா நோக்கணும் அப்படின்னா வேற ஒன்றில வந்து கவனம் முழு கவனம் இருந்தாதான் சமமா நோக்க முடியும். இன்பத்துல கவனம் இருந்தா இன்பத்தை துன்பத்தையும் சமமா நோக்க முடியாது. அதாவது ஒரு டிவியில ஒரு புரோகிராம் ஓடிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றது, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு மூணு மாணவர்கள் இருக்கிறார். அவர்கள் என்ன சொல்றாங்க, அதை பார்க்கறதுல விருப்பமா இருக்காங்க ரெண்டு பேர். அப்போ அது ஓடிட்டு இருக்குது, நல்லா மகிழ்ச்சியா இருக்காங்க, மேட்ச் நல்லா விருப்பா போயிட்டு இருக்கு, மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த ரெண்டு பேர். ஒருத்த என்னதுல அந்த புரோகிராம்லயே அவன் கருத்து வைக்கிறான், அந்த இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியே அவன் கருத்து வைக்கிறான். அவன் அந்த தேர்வுக்கே படித்துக் கொண்டிருக்கிறான், நல்லா பாத்துட்டு இருக்காங்க, விளையாட்டு விருப்பா வந்திருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு திடீர்னு மின்வெட்டு வந்துவிட்டு கரண்ட் போயிடுச்சு. இவர்களுக்கு ஏமாட்டம் தாங்க முடியல, ஐயோ எவ்வளவு நல்லா விருப்பா மேட்ச் போயிட்டு இருந்தது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்ப கரண்ட் வரும், கரண்ட் வரும், திரும்ப கரண்ட் வருது, ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு இல்லையா. ஆனா அந்த மூன்றாம் அவனுக்கு கரண்ட் இருந்த போது மகிழ்ச்சியும் இல்லை, அது போன போது கவலையும் இல்லை. ஏன்னா அவருடைய கவனம் பூரா வேறொன்றில் இருக்கின்றது. அதுபோல ஆன்ம ஈடேற்றம் பற்றிய அந்த ஒரே சிந்தனை இருந்து கொண்டு நாம் அந்த ஆன்ம ஈடேற்றத்துக்காக என்ன செய்யணுமோ அதை செய்வதில் நமக்கு எந்த தடையும் இல்லை. சிவபெருமான் மீது ஒரு பேரன்பு, சிவபெருமானுடைய இயல்பையும் நம்முடைய இயல்பையும் இந்த இலக்கணவையில் சொன்னது போல 4, 5, 6 சூத்திரங்களை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவன் மேலே நம்ம அவனுடைய இயல்பு நமக்கு தெரிஞ்சிடும், நம்முடைய இயல்பு தெரிஞ்சிடும். அப்ப இயல்பு தெரிஞ்சா அவர் அன்பு தன்னால வந்துடும் இல்லையா. ஒருவர் நமக்கு இன்னும் உறவினர் இந்த வகையில தொடர்புன்னு தெரியறதுக்கு முன்னாடி பொதுவா பேசிட்டு இருப்போம். இன்னொருத்தர் பேசிருக்கிறது யார் தெரியுமா, இவர் இன்னாரு சொன்ன உடனே ஒரு அன்பு தன்னால வருது பாத்தீங்களா. அந்த மாதிரி இயல்பு தெரியாமல் நாம இது வரைக்கும் வழிபட்டு இருப்போம். ஆனா ஐயா போன்றவர்கள் சொல்கின்ற போது, துணியான போது சொல்கின்ற போது பசுவாகி நம்முடைய இயல்பும் பதியாகி சிவத்தின் தெரிஞ்ச பிறகு அவர் மேல அன்பு வைப்பது தவிர்க்க முடியாததாயிரும். அதன் மீது அன்பு செய்வதற்கு நமக்கு எந்த தடையும் வராமல் இருந்தால் அதுவே போதும். மற்றபடி ஊழின் காரணமா இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அது ஊழினை பயன் ஏதாவது வரும். நமக்கு சிவசிந்தனைக்கு இடையூறு இல்லாமல் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலே போதும் என்று அப்படி ஒன்று சிவசிந்தனைகளை நம்ம அர்ப்பணிச்சாதான். அப்போ அன்போடு செய்யும் போதுதான் அது அர்ப்பணி போறோம். இப்ப அன்பு எப்போ வரும் அப்படின்னா பொருள் இயல்பு உட்பொருள் இயல்பு தெரிஞ்சாதான் வரும். அதனால அந்த இலக்கணவியல் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆகவே அந்த அன்பு செய்ய செய்ய இவை எல்லாம் ஒரு பொருட்காக தோன்றாது. நம்ம அன்பு செஞ்சுட்டு இருக்கோம், நமக்கு எந்த குறையும் இல்லை. அவன் நமக்கு அருள் செய்கின்றான். கற்றை செஞ்சட யானுடன் நாமளோ என்று இருந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது எது வந்தாலும் சரி என்ற ஒரு நிலையிலே அது வந்து விடுவோம். ஆகையினாலே அந்த இதான் இருவரை ஒப்பு. அப்போ அந்த ஆன்மாவுக்கு பிறவி போகங்களிலே விருப்பம் இல்லை. இனி மேற்கொண்டு இதை பிறவியிலே காத்திருத்தி கொண்டிருக்க வேண்டியதில்லை. இவ்வளவு பிறவிகள் கொடுத்ததன் பயன் இப்ப தான் வந்திருக்குது. ஆகா இதுவல்லவா இத்தனை பிறவிகளும் கொடுத்ததன் பயன். பல் பிறவி அர்த்தம் அதிலன்றோ அளவு என்று பார்த்து இருந்தனர். பல பிறவிகளும் கொடுத்ததனுடைய அர்த்தம், அர்த்தம் பொருள். பல பிறவிகளும் கொடுத்ததுல இப்பெல்லாம் அந்த அர்த்தம் உண்டாயிருக்கு. இத்தனை பிறவிகளுடைய எடுத்ததன் அர்த்தம் இப்பதான் அது இருக்கு. இல்லையா, ஒரு மாணவன் வந்து பல தேர்வுகள்ல வந்து தொடர்ந்து தேர்ச்சி ஆகாமல் தவறிக்கொண்டே இருப்பவன் இல்லையா, கடைசியா ஒரு தேர்வுல சிறப்பு அளித்தான். இத்தனை இத்தனை வருஷம் நீ படிச்சதோட பலன் இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இத்தனை பிறவிகள் எடுத்ததோடைய பலன் இதுதான். அந்த இருவினருக்கு வந்திருக்கின்ற பிறவிதான் என்று சொல்லி இதெல்லாம் அதற்கு ஏற்ற பருவம் அளவு என்று பார்த்திருந்து இதுதான் சரியான பருவம் அப்படின்னு சொல்லி அந்த இருவினருக்கு வந்த ஆன்மாக்க சத்திரிபாதத்தை உண்டாக்குறாரு. தன்னுடைய திருவருடைய அந்த ஆன்மா அறிவில் மிகுதியாக பதிக்கின்றார். அதான் சக்தி பதிக்கும் தரம் போற்றி, சக்தி பதிக்கும் தரம் போற்றி என்று சொல்கிறார். அதாவது இருவினை ஒப்பு வந்துட்டாலே அங்க ஆணவ மலத்தினுடைய ஆதிக்கம் குறைஞ்சு போயிருக்கும். ஆணவ மலத்தினுடைய வேலை இப்போ அது என்ன வேலை செய்யுது, நமக்கு நமக்கு விருப்பு வெறுப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க வேலை தான் செஞ்சுட்டு இருக்கோம். நம்மகிட்ட செய்த அதான் அதோனியாமக சக்தியா தொழிற்படும் சொன்ன ஒன்றிலே விருப்பம் ஒன்றிலே வெறுப்பு இதுதான். இருவினை ஒப்புன்னு வந்துட்டா என்ன செய்யாது, இன்பம் விருப்பு வெறுப்பு இருக்காது. அப்ப ஆணவமலம் இவனை நம்ம ஆதிக்கம் பண்ண முடியாது. நம்மளுடைய சக்திக்கெல்லாம் அப்பாற்பட்ட மேல்நிலைக்கு இந்த ஆன்மா போயிட்டதுன்னு சொல்லிட்டு அது ஒடுங்கிடும். மலபரிபாகம் வந்துடும். இருவினை ஒப்பு வந்தாலே அந்த மலை சேட்டை குறைஞ்சி மலபரிபாகம் வந்துடும். அப்போ இதுதான் இந்த ஆன்மாவிடம் நம்முடைய சக்தியை பதிப்பதற்கு ஏற்ற பருவம். சுவாமி அதான் சக்தியை எப்ப பதிப்போம் எப்ப பதிப்போம்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். போதமுறை சக்தி திருவருளை இந்த ஆன்மாவில் பதிப்போம், எப்போது தன்மயமாக்குவோம் என்றுதான் அவர் எதிர்பார்த்து கொண்டுதான் செய்கிறாரு. நம்ம வந்து நம்ம தான் ஒரு செயலை செய்யும் போது எதிர்பார்த்து செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா சுவாமி எத்தனை விரைவில் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கின்றார் என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். எப்போது இந்த ஆன்மாவிட நம்முடைய திருவரு சக்தியை பதிப்போம், எப்போது இந்த ஆன்மாவுக்கு எல்லை இல்லாத பேரின்பத்தை வழங்குவோம் என்று காத்துக்கொண்டே இருக்கின்றார். ஆகையினாலே அப்படி ஒரு பரிதவிப்பில் இருந்து கொண்டுதான் அவர் அந்த ஐந்து வழிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே இதுதான் இதுவரை அதை காட்டுறாரு. அந்த ஆசிரியருடைய வாக்கியங்கள்ல காட்டுறாரு. பல்விரவி அர்த்தம் அதிரன்றோ காட்டுறாரு. உணர்வு பூர்வமா சுவாமி அப்படி நினைக்கிறாரு. அர்த்தம் அதிரன்றோ பெருமான் நினைக்கிறாரு. பார்த்திருந்து சக்தி வரிக்கும் தரம் போற்றி அப்படி சத்தினி பாதத்தை ஏற்படுத்துகின்றார் அப்படின்னா அவர் குருவா எழுந்துள்ள போறாருன்னு அர்த்தம். வருபவர் வருப வருகின்றவர் குருதான் என்பது அந்த ஆன்மாவுக்கு தெரியணும். தெரியணும்னா சிவபெருமான் ஞானக்கண்ணால் தான் காணத்தக்கவர். அப்போ குருவாக வருவது சிவமே என்று அந்த சிவத்தை அறிவதற்கு ஏற்ற ஞானக்கண்ணை முதல்ல வழங்கிட்டு அப்புறம் வர. அதான் சத்திரிவாதம் வந்து ஆன்மாவுக்கு தான் குருவா எழுந்துருவார். சத்திரிவாதம் ஆன்மாவுக்கு தான் குருவா குருவா எழுந்துருவார் சொல்றோம்னா அந்த சத்திரிவாதத்தை ஏற்படுத்துவதே அவர்தானே. ஆகவே உயிர்புயிராக இருந்து இந்த ஆன்மாவுக்கு சக்தி வீழ்ச்சி ஆகிய சத்திரிவாதத்தை ஏற்படுத்தி அப்புறம் அது அறிவுக்கறிவாயிருக்கும் நிலையோடு மட்டுமன்றி உருவாகவும் எழுந்துள்ள போகின்றார். அது விஞ்ஞான போது நீங்க பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் வரப்போகுது. அதுல பார்க்கறது ரொம்ப சிறப்பாக அந்த செய்தி அங்கே விரிவா வர இருக்கின்றது. இங்கேயும் அங்க ஒரு தொகுப்பா சொல்கின்றார். இங்க வந்து இப்ப குருவா வரும்போது சிவனென யானும் தேரினன்காங்க சொல்றாரு இல்லையா. குருவா வந்து சிவபெருமான் தான் என்று நான் தேரினன் எல்லாராலையுமா தேர முடிஞ்சது. அங்க போய் சில வீரர்கள் இருக்காங்க. ஒரு சிவனடியா இருந்தா குதிரை தெரியல. அவர்கிட்ட போய் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு என்ன சிறந்த ஆடை அணிகலங்களா விட்டுட்டு எளிய உடை அணிந்து அவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஆள் கூட இருக்கிறாருங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க வீரர்கள்லாம். அருண சிவபெருமானே அவரை வந்து குருவா வந்து ஆட்கொண்டுட்டார் அரசே அப்படின்னு போய் எந்த வீரர்கள் சொல்லலையே, அவர்களுக்கு அது தெரியாது. பார்வையன மாக்காடை பற்றி பிடிச்சிருக்கான், போர்வையன காணா புவி, புவி ஒருதான். ஆனா மணிவாச பெருமானுக்கு தெரிஞ்சது, வந்தவர் சிவனன யானும் தேரினன் காங்க, புவனிய சேவடி திண்டினன் காங்க. ஏன்னா இந்த புவனியில வாழக்கூடியவன் இல்லாம நமக்காக அங்க வந்து எடுத்துடி இருக்கிறான், அதை உணர்த்துறார். புவனிய சேவடி திண்டினன் காங்க, சிவனன யானும் தேரினன் காங்க. அப்ப ஏன்னா தெரிஞ்ச காரணம் என்ன, அந்த சத்திரிவாதம் தான். அது சத்திரிவாதத்திலையும் பெரிய சத்திரிவாதம், அது மத உருடிகள் பத்தி பேச முடியாது, அது பெரிய சத்திரிவாதம். அது ஆக பொதுவா சகலாத்மாக்களுக்கு தான் இப்படி குருவா வந்தது. அதுலயுமே விதிவிலக்கு தான் இருக்கு, பொதுவான விதிகளை சாத்திரம் சொல்லிட்டு விஞ்ஞான கடலுக்கு அறிவுக்கு அறிவா இருந்த நிலையிலே உணர்த்திடலாம், புறத்தை எழுந்தருடி வரணுன்றதே இல்லை, அவர்கள் வெப்பம் அப்படி. அதுதான் சொல்றாரு, புத்தி தரும் நன்னெறி விஞ்ஞானகர நாடுமலம் ஒன்றினையும் அந்நிலையே உள்ளின்ற அருக்கருளி. எப்பவும் பெருமான் அறிவுக்கறிவா தான் இருக்கிறார், அப்படி இருந்த வண்ணமே அந்த விஞ்ஞானகருடைய மலத்தை போக்கி விடுகின்றார். சரி, அந்நிலையே உள்ளின்ற அருக்கருளி. அப்புறம் பின் அன்பு இந்த உள்ளின்ற அருக்கருளி என்பது பாடியத்தில மேற்கோளா இருக்கு. பாடியத்தில விஞ்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகளுக்கு என்று என்பது அவர் கேட்டாந்து, அதுல அந்த உள்ளின்ற அருக்கருளி என்பது அந்த மேற்கோள். சிவஞானபோத கருத்தை வந்து இதன் மூலமா தான் தெளிவுபடுத்திருக்காரு அந்த இடத்துல. அப்புறம் பின் அன்பு மேவா விளங்கும் பிழையாகளருக்கு, மேவா விளங்கும்னா மேவி விளங்கும்னு அர்த்தம். பற்றானின்றாரை சொல்ற, பற்றானின்றாரை பற்றாபாவமே, பற்றானின்றார் என்ன அர்த்தம், பற்றாமின்றார் அர்த்தம் கிடையாது, பற்றி நின்றாரை அந்த மாதிரி செய்யா என்னும் நினைத்தும் சொல்லுவாங்க நினைக்கிறேன், செய்யா என்னும் நினைத்தும் வந்தார் அன்பு நிறைந்து விளக்கக்கூடியவர்கள் பிரயாகர்கள். அவர்களுக்கு எப்படி வருகின்றார், தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி, தன்னுடைய அந்த தெய்வீக வடிவோடு எழுந்தருளி. அது மாதிரி குரு வடிவம் மானிட வடிவம் கொள்ளாம அந்த தெய்வீக வடிவோடு எழுந்தருளிவார். கந்தர் கழிவு என்பவர் பார்த்துக்கிறார், அவரை பிரயாகரே கண்மமலத்தார் மாணவத்தோடு கண்மமும் உடையவர்கள். கண்மமலத்தார்க்கு மலர் கண்மூன்றும் கால் சடையும் வன்மழுவும் மானுடன் மால்விடைமே வெண்ணிடத்து பூத்த பொறுப்பொன்று வெள்ளி வெப்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கருமமல கட்டறுத்து கண்ணருள் செய்து உள்ளின்று ஒரு மலத்தார்க்கு இன்பம் உதவி. ஒரு மலத்தார்க்கு உள்ளிருந்தவாறே செய்வாரு, இவங்களுக்கு வந்து இப்படி வாழ கண்மூன்றும் காசடையும் வன்மழுவும் மானும் உடன் மால்விடை மேல் மின்னிடத்து பூத்த பவள பொறுப்பொன்று மின்னலிடையே மின்னலை கொண்டிருக்கின்ற ஒரு பவள மலை போல. இடப்பாகத்துல அம்மை இருக்கின்றார், அம்மை மின்னலை போன்றவர், இவர் பவள மலையை போன்றவர், இவர் செம்மேனி அம்மா, ஆக இவர் பவள மலையை போன்றவர் போன்றவர். அதுல மின்னல் விளங்குவது மாதிரி அம்மையார் விளங்குகின்றார். இந்த பவள மலையானது வெள்ளி மலையின் மேல் இருப்பது போல் இருக்கின்றதான் அந்த ரிஷபவானத்தில் எழுந்துள்ளது. அப்படி உமையனை சமேதராக ரிஷபவானத்தை எழுந்தருவார். கண்மூன்றும் கால் தடையும் வன்மழுவும் மானும் இவையெல்லாம் தோன்ற சகலருக்கு இவற்றையெல்லாம் மறைத்த குரு வடிவில் வருகின்ற சகலருக்கு இதெல்லாம் மறைத்து வருவார் என்று பாருங்க. தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி, அப்படி தெய்வீக வடிவில் வந்து அவருடைய மலம் கண்மம் ரெண்டு மலங்கள் அவர்களுக்கு. மலம்னு மட்டும் சொன்னா அது ஆணவத்தை குறிக்கும், ஆணவம் கண்மம் ரெண்டையும் தீர்த்தருளி. பூவலயம் தன்னின்று நீங்கா சகலருக்கு, இந்த பூலோகத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்ற சகலான்மாக்களுக்கு. அப்போ இந்த பூ உலகு சகலான்மாக்களுக்குரியது, அப்ப பிரளயாகளுக்குரிய உலகம் இதோட மேல் உலகங்கள் என்பது தெளிவாகிறது இல்லையா. ஆகவே பூவலயம் தன்னின்று நீங்கா சகலருக்கு அவர் போல முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை. பிரளயாகளுக்கு முன்னிலே வந்த மாதிரி சகலர்களுக்கும் முன்னிலே வாழ, ஆனா அந்த தெய்வீக வடிவத்தை காட்டி கொண்டு வருவதில்லை, மறைத்துக் கொண்டு வரப்போகின்றார், குருவாகத்தை எடுத்து விடுவார். அப்போ ஞான சம்பந்தருக்கு வந்து பிரளயாளருக்கு வந்த மாதிரியே மால்விடை மேல அம்மையோடு கண்மூன்றும் கால் சடையும் நீலகண்டமும் நான்கு தோள்களும் மான்களோடு வந்திருக்கின்றாரே பொழுது, இதெல்லாம் வந்து அந்த விதிக்கும் மேலான ஒரு நிலையிலே இருப்பவர்கள். இந்த விதிக்கெல்லாம் மேலான நிலையிலே தவ முதல்வர் சம்பந்தர் இடத்துல சொல்வார் சேகர், தவ முதல்வர் அவர மாதிரி தவம் பண்ணவர்கள் யாரும் கிடையாது. தவ முதல்வர் சம்பந்தர் நாமதம் தான் அந்நிலையில் போகும்போது அந்த சிங்கேஸ்வரர் சொல்வார்கள். சகலான்மார்கள் எப்படி வராது பாருங்க, முன்னின்று மும்மலம் தீர்த்து கொள்வதுதான் அண்ணவனுக்கு ஆதி குணம், அவனுக்கு தொண்டலொட்டு இருக்கின்ற குணம் சகலர்களுக்கும் முன்னிலையில வருவதுதான். ஆனா எப்படி வருகின்றார், தெய்வீக வடிவை மறைத்து வருகின்றார்.